மிக முக்கியமான இரு பண்டிகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் ஒன்று ரம்ஜான் மாதத்தை தொடர்ந்து வருகிற ஈகை பண்டிகை, மற்றொன்று இன்றைய தினம் சந்தோஷமாக கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகையாகும். இவ்விரு பண்டிகை நாட்களும் அனைத்துலக முஸ்லிம் சமுதாய மக்களின் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உரிய நல்ல நாளாகும். இன்றைய இந்த பக்ரீத் பண்டிகை பற்றி ஹஜ்ஜு பெருநாள் என்றும் கூறுவர். ஹஜ்ஜு கிரியைகள் நடைபெறும் காலப்பிரிவில் இப்பண்டிகை வருவதை முன்னிட்டு அதற்கு ஹஜ்ஜு பெருநாள் என்பர். ஆடு மாடுகளை அறுத்து பலி கொடுத்து மாமிச தர்மம் செய்வதனால் இப்பண்டிகைக்கு தியாக திருநாள் என்றும் கூறுவர். ஆக இன்றைய தினம் தியாகத்தை நினைவு கூறும் நல்ல நாள், அர்ப்பணிப்போடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ உறுதியெடுக்கும் நாள். தியாகம் என்பது என்ன? அது சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பது போல போராடி சாவதல்ல. தியாகிகள் போராளிகளும் அல்லர். தியாகம் வாளால் மோதி வெல்வதுமல்ல, வீழ்வதுமல்ல. தியாகம் என்பது அர்ப்பணிப்பது, தன்னலமற்ற போக்கை கடைபிடிப்பது. இறை தூதர்களுடையவும் நபி தோழர்களுடையவும் மேலும் சமூக நலனில் அக்கறை கொண்ட நன்மக்களுடையவும் தூய வாழ்வில் காணப்பட்ட அவர்களால் கடைபிடிக்கப்பட்ட தன்னலம் கருதாத போக்கை பின்பற்றுவதுதான் தியாகமாகும். பொதுவாக இறை தூதர்களின் வாழ்வும் வரலாறும் தியாக தீபங்களால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தியாகிகள் வழிகாட்டி தியாக செம்மல் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகிகளுக்கு முன்னோடி தலைவராக உள்ளார்கள். அவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடும் தியாக வரலாறு அனைவரது உள்ளத்தையும் ஈர்ப்பதாக உள்ளது. மனிதன் யாராக இருந்தாலும் அவன் தன் சொந்த விருப்பப்படி தன்னிச்சையாக வாழக்கூடாது, சட்டப்படிதான் வாழ வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள் படைத்த இறைவன் வகுத்த சட்டப்படியே அவர்கள் வாழ வேண்டும். வேதத்தில் அவன் வகுத்த நெறிப்படி, அவன் காட்டிய வழியில், அவன் தூதர் நடந்து காட்டிய முறைப்படி வாழ வேண்டும். ஒரு சத்தியம் நிறைவேறுவதற்கு அல்லது ஒரு நல்ல காரியம் கைகூடுவதற்கு சுய விருப்பத்தையும் சொந்த ஆசைகளையும் ஆதாயங்களையும் விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால், அதை விட்டுக் கொடுத்தால் தான் முடியும் என்றால் விட்டுக் கொடுத்து விட வேண்டும். அதுவே தியாக வாழ்க்கையாகும். இறைவனுடைய திருப்தி கிடைப்பதற்கு நான் சொத்து சுகம், சுய விருப்பம், சொந்த ஆசை போன்றவற்றை விட்டுக் கொடுக்க ஒரு முஸ்லிம் தயாராகி விட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தியாக வாழ்வை மதித்து நடப்பவராக கருதப்படுவார். இதைத்தான் தியாகிகள் ஒப்பற்ற தலைவர் இறைவனின் உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனித புனிதர், இறைவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உப்பாட்டன், ஏகதெய்வ நம்பிக்கையாளர்களின் முன்னோடி, அனைத்து இறை தூதர்களின் வழிகாட்டி. அவர்கள் வாழ்வு ஒட்டுமொத்தமாக தியாகத்தையும் சகிப்புத்தன்மையையும் சமாதானத்தையும் அர்ப்பணிப்பையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. அவர்கள் சீரிய நேரிய வாழ்க்கை சரித்திரம் சோதனைகளின் படலமாகவும் உள்ளது. இறைவன் அவர்களை பல நிலைகளில் சோதிக்கிறான். அத்தனை சோதனைகளிலும் அவர் வெற்றி பெறுகிறார். இதனாலேயே அல்லாஹ் அவர்களை உலக மக்களின் மாபெரிய தலைவராக தேர்வு செய்தான் என்று திருக்குர்ஆன் விளக்குகிறது. அவர்களின் தியாக வாழ்வு நிறைவுறுவதற்கு பிரதி வருடமும் முஸ்லிம் உலகம் இந்த தியாக திருநாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்கிறது. அந்த மனித புனிதரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்ததுதான் புனித ஹஜ் யாத்திரிகளின் அனைத்து கிரியைகளும். இப்ராஹிம் அவர்களே இந்த நல்ல நாளின் வரலாற்று நாயகன். அவர்களின் புனித வாழ்வை மனித வாழ்விற்கு முன்னோடியாக கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. அத்தியாயம் 60 வசனம் எண் 4. சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், சுயநலவாதிகள், பொது நலனில் அக்கறை இல்லாதவர்கள் நிரம்பியுள்ள இந்த காலகட்டத்தில் இந்த தியாக பண்டிகை நம்முடைய மக்களுக்கு நினைவுபடுத்துவதெல்லாம் வாழ்க்கையினும் லட்சிய பயணத்தில் சத்திய பாதையில் எத்தனை பெரிய இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அவற்றை சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான். இறைத்துதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் சகித்து பொறுத்து சோதனைகளை எதிர்கொண்டார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். இப்ராஹிம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் தமக்கு பிறகு இறைப்பணி செய்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த பல ஆண்டுகள் இறைவனை பிரார்த்தித்து அழுது மன்றாடி கெஞ்சி கேட்டதன் விளைவாக அவருக்கு தல்லா பருவத்தில் முதுமையின் எல்லை கோட்டை அவர் எட்டி பிடிக்கும் சுமார் 86 வயதில் அவர் மனைவி ஹாஜரிடமிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பெயர் இஸ்மாயில். அது தவழ்ந்து வளர்ந்து வருகிற காலகட்டத்தில் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பூர்த்தியாகாத நிலையில் இந்த பச்சளம் பாலகனை அதன் தாயார் அன்னை ஹாஜிருடன் பாலஸ்தீனத்திலிருந்து அழைத்து வந்து இன்றைய புனித மக்கா பள்ளியின் அருகில் மலையடி வாரத்தில் கொண்டு விட்டுவிட வேண்டும் என்பது இப்ராஹிமுக்கு இறைவனிட்ட கட்டளை. இதனால் இப்ராஹிம் அவர்கள் உணவோ தண்ணீரோ இல்லாத தரிசு பூமியில் மனித நடமாட்டம் இல்லாத மலையடி வாரத்தில் அவர்களை அழைத்து வந்து பரிதவிக்கு விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். இங்கே இப்ராஹிம் புத்திர பாசத்தை விட இறைவனின் நேசத்துக்கு இறைவனின் கட்டளைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். அவ்விருவரின் பசி தாகம் பாதுகாப்பு குறித்து அவர்கள் எந்த கவலையும் படவில்லை. இப்பொழுது அன்னை ஹாஜிர் தட்டு தடுமாறி தம் கைகளை பிசைந்து அங்குமிங்குமாய் இரு மலைக்குன்றுகளுக்கு இடையில் தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். குழந்தையின் தாகத்தை போக்க தண்ணீர் தேடி அலைகிறார்கள். அங்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. தாகத்தை தணிக்க அந்த கரடுமுரடான பாலை நிலத்தில் இறைவன் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்கிறான். வானவர் ஜிப்ரீலை அனுப்பி அவர் தன் கால்களை தரையில் அடித்த போது அற்புதமான ஒரு நீரூற்று பொங்கி எழுந்தது. அவ்விருவரின் தாகம் தணிந்தது. அந்த நிகழ்வு யுக முடிவு காலம் வரை மனித மனங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ் யாத்திரிகர்கள் அந்த இரு மலை குன்றுகளுக்கு இடையில் சஃபா மர்வாவுக்கு இடையில் அங்குமிங்குமாய் ஓடுவது ஹஜ் உம்ரா வழிபாடுகளில் மிக முக்கியமான கிரியையாக இன்றியமையாத கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. இதன்றி ஹஜ் கிரியை பூர்த்தியாகாது. அந்த நீரூற்றுதான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வரை ஜம்சம் நீர் என்கிற பெயரில் அறியப்படுகிறது. அது ஒரு புனித நீர், பற்றாத ஊற்று. உலகின் அனைத்து ஹாஜிகளுக்கும் மக்கா வாழ் மக்களுக்கும் அதுவே சுத்தமான நீர் ஆதாரமாக உள்ளது. உலகிலிருந்து வரும் லட்சோப லட்சம் ஹஜ் யாத்திரிகள் அனைவரும் பல லட்சம் லிட்டர் அளவில் அந்த ஜம்சம் புனித நீரை கேன்களில் பிடித்து செல்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலும் மற்றும் எகிப்து நாட்டில் உள்ள குடிநீர் பரிசோதனை கூடங்களிலும் அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது குடிப்பதற்கு ஏற்ற நீர் என்று சான்று பெறப்பட்டுள்ளது. அதில் தேவையான அளவு தாது சத்துகள் உள்ளன, மினரல் உள்ளது, உப்பு சத்தும் கேல்சியமும் சுத்தமான மெக்னீசியமும் உள்ளது. அதில் உள்ள இயற்கையான புளோரைடு பாக்டீரியாக்களை அழித்து விடும் திறன் கொண்டது. அதில் பாசி பிடிப்பதில்லை, குளோரின் கலக்கப்படுவதில்லை, நாட்பட்டாலும் அந்த நீரில் துர்வாடை வருவதில்லை, கெட்டும் போகாது. இதனால் தான் பூமியில் ஜம்சம் நீர் மிகச்சிறந்த தூய்மையான சுவையான நீர் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குழந்தை இஸ்மாயில் வளர்ந்து வருகிறார். பதின்பருவத்தை டீனேஜை இன்னும் எட்டவில்லை, 10 வயதை தாண்டவில்லை. தன் தந்தைக்கும் தாய்க்கும் சுறுசுறுப்புடன் ஓடியாடி உதவி ஒத்தாசைகள் செய்ய தொடங்கிய அந்த பையனை அறுத்து பலி கொடுக்க வேண்டும் என்ற மற்றொரு இறை கட்டளை இப்ராஹிமை சோதனைக்குள்ளாக்கியது. புத்திர பாசமா இறைநேசமா? இப்ராஹிம் இங்கும் இறைவன் விருப்பத்துக்கு முன்னுரிமை வழங்குகிறார். அன்பு மகன் இஸ்மாயிலை கலந்தாலோசித்த போது அவரும் தன் இசைவை தெரிவித்து விடுகிறார். இறைவனுடைய கட்டளையை தன் அப்பா நிறைவேற்றுவதில் இஸ்மாயில் மறுப்பு தெரிவிக்கவில்லை, ஆட்சேபனை கூறவில்லை. இறுதியில் பையனை அழைத்து சென்று முகம் குப்பர படுக்க வைத்து இப்ராஹிம் தன் மகன் கழுத்தை அறுத்து பலியிட ஆயத்தமாகி விடுகிறார்கள். அப்பொழுது இறைவன் அல்லாஹ் இப்ராஹிமின் இந்த நரபலியை தடுத்து நிறுத்தி விடுகிறான். இறைவன் நடத்திய மாபெரிய சோதனையில் தேர்வில் 100க்கு 100 இப்ராஹிம் வெற்றி பெற்று விட்டதாக இறைவன் அறிவிப்பு செய்கிறான். அப்பொழுதும் ஒரு அதிசயம் நடக்கிறது. பலியிடுவதற்கு ஒரு மாற்று வழியை இறைவன் காண்பிக்கிறான். அங்கு ஒரு ஆடு ஆஜர்படுத்தப்பட்டது. அதுவே இறுதியில் இறைவனுக்காக அறுத்து பலியிடப்பட்டது. இப்ராஹிமுடைய இந்த தியாக வாழ்வும் நினைவுறப்பட வேண்டும் என்பதற்காக யுக முடிவு காலம் வரை முஸ்லிம்கள் பக்ரீத் பண்டிகை என்று கால்நடை பிராணிகளை அறுத்து இறைவனுக்காக பலி கொடுத்து அதன் மாமிசத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்றும் இஸ்லாம் மார்க்கம் முஸ்லிம்களை வேண்டுகிறது. திருமறை குர்ஆன் இதை பற்றி 22வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறது. இங்கே இப்ராஹிம் புத்திர பாசத்தை விட இறை விருப்பத்துக்கும் இறைவன் கட்டளைக்கும் கீழ்படுகிறார். இங்கெல்லாம் இறை கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் புத்திர பாசத்தை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும். அதுவே இங்கு தியாகத்தின் தேட்டமாகும். முஸ்லிம் இன்றைக்கு இப்ராஹிமுடைய இந்த தியாகத்தை அர்ப்பணிப்பை நினைவில் கொள்ளுகின்ற நன்னாளாக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த பக்ரீத் பண்டிகை பரஸ்பர அன்பையும் மேலும் அமைதி, சமாதானம், சமூக நல்லிணக்கம், சமய சகிப்புத்தன்மை போன்ற பண்புகளை வளர்க்கும் திருநாளாகவும் உள்ளது. இந்த பக்ரீத் பண்டிகையாயினும் ஈகை பண்டிகையாயினும் அந்நாட்களை கேளிக்கைகளில் ஈடுபடும் நாட்களாக மட்டும் கருதக்கூடாது என்பதற்காக அன்று ஏழைகளுக்கு ஈந்து வழங்க வேண்டும் என்று மாமிச தர்மம் செய்து பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று முஸ்லிம்கள் பணிக்கப்படுகிறார்கள். கொண்டாட்டத்திலும் கேளிக்கைகளிலும் இறைவனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் புகழும் பெருமையும் கூடுதல் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்றும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கூறி முழக்கமிட்டு எட்டித்துக்களும் அனைத்து திசைகளிலும் ஒலிக்க வேண்டும் என்றும் முஸ்லிம்களை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துகின்ற மானுட சமத்துவ சகோதரத்துவ சமதர்ம சிந்தனைக்கு இந்த பக்ரீத் பண்டிகை ஒரு நடைமுறை சாட்சியமாக உள்ளது. இன்றைய தியாக திருநாள் என்றும் நேற்றைய தினம் மக்காவின் அருகில் அரஃபா மைதானத்திலும் முஸ்தலிஃபா பெருவெளியிலும் மினா பகுதியிலும் நடைபெறும் ஹஜ் பண்டிகையின் சர்வதேச ஹஜ் மாநாட்டில் கலந்து கொள்ளும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண்களாக அனைத்துலக முஸ்லிம்கள் இன்றைக்கு சமத்துவத்துக்கும் ஒற்றுமைக்கும் சமதர்மத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார்கள். பிரதி வருடம் 35 லட்சம் சர்வதேச முஸ்லிம்கள் பக்ரீத் பண்டிகை நாளன்று ஹஜ் மாநாட்டில் கூடுகிறார்கள். பொய்மை இல்லாத பகட்டி இல்லாத உண்மை இறை நம்பிக்கையாளர்களின் சங்கமம் தான் ஹஜ். ஒரே சீருடையில் ஒரே மாதிரியான புறத்தோற்றத்தில் ஒன்றுபட்ட குரலில் ஒரே சீரான கோஷம் எழுப்பிய வண்ணம் ஒரே திசையில் ஒரே சிந்தனை போக்கில் ஒரே லட்சியத்தில் பக்தி பிரவாகத்தோடு அனைவரும் தங்கள் தங்கள் கரங்களை ஒரே இறைவனை நோக்கி ஏந்திய வண்ணம் பிரார்த்தித்த வண்ணம் காட்சி தருகிறார்கள். ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் ஹிந்தி தமிழ் மலையாளம் போன்ற மொழிகள் பேசுகிறவர்கள் நாவுகளில் அவரவர் மொழிகளில் எதுவும் அங்கு கூறப்படுவதில்லை. எல்லோரும் லெப்பை என்ற தல்பியா முழக்கத்தை மட்டுமே இன்று ஹாஜிகள் கூறுவர். அதன் பொருள் இறைவனே அடியன் இதோ உன் கட்டளையை ஏற்று ஹஜ் வழிபாடு செய்ய ஆஜராகிவிட்டேன் வந்துவிட்டேன். ஏக இறைவன் தனித்தவன் நீ உனக்கு இணை துணை இல்லை. பேரும் புகழும் ஆட்சியும் அதிகாரமும் யாவும் உனக்கே உரியன. நீ இணையற்றவன் என்ற பொருள் படுகின்ற தல்பியா நீங்களாக வேறு எந்த குரலும் அங்கு ஒலிக்காது. ஒற்றுமையின் இந்த கண்கொள்ள காட்சியை அங்குதான் காண முடியும். வேண்டும் சற்றும் உடுத்து பழகியவரும் கோட்டும் சூட்டும் போட்டு பழகியவரும் பைஜாமாவும் ஜிப்பாவும் அணிந்து பழகியவரும் யாவரும் ஒரே தோற்றத்தில் ஒரே சீருடையில் இஸ்லாமிய சகோதரத்துவ நீரோட்டத்தில் சமமாக கலந்து கொள்கிறார்கள். அறிஞராயினும் அமைச்சராயினும் மகாராஜாவாயினும் அவர்களின் பதவிக்குரிய உடைகளில் அங்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு இடுப்பில் அணிய தைக்கப்படாத ஒரு வெள்ளை நிற துணி துண்டும் உடம்பில் போர்த்திட தைக்கப்படாத ஒரு மேல் துண்டும் இன்றைய தினம் உலக ஹாஜிகளின் லட்சோப லட்சம் ஹாஜிகளின் ஆண்களான ஹாஜிகளின் உடையாகும். சமத்துவ போக்கின் இந்த கண்கொள்ளா காட்சி அனைவருடைய இதயத்தையும் ஈர்க்கிறது. இஸ்லாம் கூறும் சமத்துவத்தின் சகோதரத்தின் நடைமுறை சாட்சியமாகவும் ஹஜ் கிரியைகள் உள்ளன. மீண்டும் நேயர்களுக்கு ஒரு முறை கூட ஈத் முபாரக் என்ற தியாக திருநாள் வாழ்த்துக்களை கூறி நாம் அனைவரும் ஜாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையோடு ஒருமைப்பாட்டு உணர்வோடு வாழ உறுதி எடுப்போமாக. அதற்கு இறைவன் நல்லல் பாதிப்பானாக என்று கூறி மீண்டும் ஒருமுறை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.
தியாக திருநாள்.